அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூறாறுபது மைஸ்கிரீன் தனது 194வது பதிவான மந்திர கம்பளம் என்கிற கட்டுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. 1985களின் ஒரு கருத்து இரவு, நூறாறுபது பள்ளி மைதானம் அருகே மரத்தின் பின்னே ஒளிந்து கொள்ள 15 பேருக்கும் குறையாத ஒரு பெருங்கூட்டம் காத்திருக்கும். நூறாறுபது ஆற்றுப்பாலம் தாண்டி தூரத்தில் தெரியும் ஒரு சிறு வெளிச்ச புள்ளியானது 1000 நம்பிக்கை விதைக்கும். அந்த புள்ளியானது சிறுகு சிறுகு பெரிதாகி கொண்டே வந்து இரண்டாக பிரிகையில் ஏதோ பெரிய வண்டிதான் வருகிறது என்றும் அது நம்ம வண்டியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையும் இரட்டிப்பாகும். ஏய் டிரைவர் பார்த்துட்டு போகிறான், மரத்தில் ஒட்டுடா என ஒட்டி கொள்ள கூட்டம் பரபரத்து தூரத்து வண்டியின் இன்ஜின் சத்தத்தை கூர்ந்து கவனிக்கும் என்றும், ஓடுகிற வண்டி ஓட கூடவே தானும் ஓடவென ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் அந்த கரும்புக்காகத்தான். அடிகரும்புக்கு சுவை அதிகமெனில் புடுங்கு கரும்புக்கு மிக மிக சுவை அதிகம். தன் காடு நிறைய கரும்பு விளைந்தாலும் ஓடுகிற வண்டியில் உருவுகிற கரும்பு தருகின்ற சுகம் ஒரு கெத்துதான். எளிதில் கிடைக்கும் எதற்கு மதிப்பு இருக்காது என்பார்களே, அது மிக மிக உண்மைதான் போல. ஓடுகிற வண்டியில் சிரமப்பட்டு ஏறி சரியான வட்டத்தில் இருக்கும் கரிமனை இனங்கண்டு பிரிங்கி எடுத்தல் மிக சவாலான காரியமாகும். அட இதுக்கா இவ்வளவு அளப்பற என்பவருக்கு கரும்பு பிடுங்க சரியான திட்டமிடுதல் வேண்டுமையா? அது சாதாரண காரியமல்ல என்றும், கரும்பு ஏற்றி வரும் எல்லா வாகனங்களிலும் போகிற போக்கில் ஏறி இறங்கிவிட முடியாது. சில டிராக்டர்கள் நம்மை அடையாளம் கண்டு கொண்டால் கூட நம் கூட்டத்தார் ஏற முடியாத வேகத்தில் செல்வார்கள். அவர்களின் வேகத்தினை கட்டுப்படுத்த செய்யும் ஏற்பாடுகளில் மிக மிக முக்கியமானது சாலை வளைவுகளில் சிறிதும் அல்லாமல் மிக பெரிதும் அல்லாமல் ஒரு தோராயமான அளவில் குழிபறித்து வைத்தலாகும் என்றும், கரும்பு பிடுங்கு ஏறும் நம் சகோதரனுக்கு நல்ல ஓட்டத்திறன் உள்ள வண்டியிலும் ஏறும் இறங்கும் லாகமும் தெரிந்திருக்க வேண்டும். அப்துல் ரஷீத் ஹபீபுல்லா ஆகிய நான் ஒருமுறை லாரியில் ஏறிவிட்டு இறங்க முடியாமல் ஆற்றுப்பாலம் வரை சென்று காயத்துடன் இறங்கினேன். அது நம் சங்கத்தாருக்கு ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் ஏற்புடையதல்ல. அன்றைய தினம் நம் சங்கத்திற்கு கருப்பு தினமாகும் என்றும், உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண் வரையும் செய்யாதீர்கள், அல்லாஹு தாலா தன் திருமறையில் மிக தெளிவாக மேற்கொண்ட வாக்கியத்தை கூறியுள்ளான். அதன்படி இன்று கூடியிருக்க நம் சகோதரின் கூட்டத்தினையும் அதிலுள்ள கருமாவின் எண்ணத்திற்கு ஏற்ப கருமனையும் பிடுங்குதல் வேண்டும். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கும் கரும்பு வேட்டை அடுத்து 2 நாளான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான கருமனை சேகரித்து வைப்பது வரைக்கும் இருக்கும். எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்றும் நமது கூட்டத்தாருக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பிடுங்குவார்கள். தேவைக்கு அதிகமான அளவில் கருமனை பிடுங்கி பின்னர் அதனை வீணாயக்கம் செயல் 90% நடக்காது என்றும், 160 மைஸ்கிரீனின் 104வது பதிவு 26/2/2001 தேதியில் பதிவிட்டிருப்போம். அதே காலகட்டம், 1985களில் நம் பள்ளிவாசல் வடக்கு பக்கம் இருந்த ஆரம்ப பள்ளிக்கூடம். 2வது வீதி பக்கம் பிரதான நுழைவாயிலும் நம் பள்ளிவாசல் பக்கமிருந்து ஒரு துணை நுழைவாயிலும் தெற்கு பக்க பள்ளிவாசல் திண்ணையிலிருந்து உள்ளே குதிக்கவும் வழியிருக்கும். ஒரு சிறு திறந்த வெளியும், நம்மை பொறுத்தவரை அது கஞ்சி காய்ச்சும் இடம். பின் மேற்கு பக்கம் ஓடுகள் வேய்ந்த தாவாரம் போன்ற இடமும், அதில் 1, 2 மற்றும் 3 வகுப்புகளுக்கான மாணவ மாணவிகளும், பின் மேற்கு பக்கம் திண்ணை வைத்து இடையே இடைவெளியிட்டு அதன் வழியே உள் அறைக்கு செல்ல வழியும் இருக்கும். திண்ணையின் தெற்கு புற திண்ணையில் சந்தன கூண்டு ஒன்றினை இருத்தி வைத்திருக்க வடக்கு பக்க திண்ணையில் 5வகுப்புக்கு பாடம் எடுப்பார்கள். உள் நுழைந்தவுடன் தெற்கு பக்கம் பள்ளியாசல் சோறு ஒட்டி இடமே 4வகுப்புக்கான இடமாகவும், வடக்கு பக்கம் மகாத்மா காந்தி, அன்னை இந்திரா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், அறிஞர் அண்ணா போன்றவர்களின் படங்களுடன் தலைமை ஆசிரியர் லாலாமியான் ஹாஜியார், திரு சிகாமணி, ஆசிரியர் ஆனந்தராஜ், ஆசிரியர்கள் கஸ்தூரி, இந்திரா போன்றவர்களும் மற்றும் நிர்வாக ரீதியாக வரும் பொதுமக்களுக்குமான இடமாக இருக்கும். என் 4வகுப்பில் ஒரு நாள் கஸ்தூரி ஆசிரியை ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பசங்களா, உங்களுக்கு கரும்பு பிடிக்குமா? எத்தனை பேருக்கு கரும்பு பிடிக்கும், கை தூக்குங்க என்றார். ஏறக்குறைய எல்லோரும் கை தூக்கினோம். நல்லது, நமக்கு கரும்பு எப்படி கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம் என ஒரு கேள்வி வைத்தார். நான், ஹசன் முகமது, அன்வர் அலி, அபுபக்கர், முபாரக் அலி, அப்துல் காதர், மன்சூர் அலி மற்றும் நாராயணசாமி, பிரகாஷ், மாரியப்பிள்ளை மற்றும் செல்வராஜ் எல்லோரும் அப்போது வகுப்பு தோழர்கள். டீச்சர், கரும்பு டிராக்டர்லேருந்து கிடைக்குது டீச்சர் என்றான் நண்பன் ஒருவன். என்னது கரும்பு டிராக்டர்லேருந்து கிடைக்குதா, என்னடா சொல்கிற நீ என அதிர்ச்சியான கஸ்தூரி டீச்சர் நம் மூத்த சகோதரர்களின் கரும்பு வேட்டையாட்டம் பற்றி அறிந்து மிக மிக அதிர்ச்சி அடைந்தார். ஏய் பசங்களா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, உயிருக்கு ஆபத்தானதும் கூட, அப்படிலாம் செய்யக்கூடாது என அறிவுரை பாடமும் எடுத்தார். நீங்களெல்லாம் சொல்கிற மாதிரி நமக்கு கரும்பு லாரியிலேருந்து கிடைக்கல, கரும்பு நமக்கு காட்டிலிருந்து விவசாயம் மூலமாக கிடைக்குது என்றவர் எங்க சொல்லுங்க கரும்பு நமக்கு எப்படி கிடைக்குது என கேட்டார். நமக்கு கரும்பு லாரியிலிருந்து கிடைக்கல, கரும்பு நமக்கு காட்டிலிருந்து விவசாயம் மூலம் கிடைக்குது என்றும் கோஷமாக. நல்லது, நமக்கு சக்கரை, வெல்லம், தால், மெழுகு இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது என்ற மேலும் ஒரு கேள்வி வைத்தார். சரி, சக்கரம் வெல்லம் கரும்புலேருந்து கிடைக்குது, அப்போ தால் மெழுகு என்ன தெரியலையா, அதுவும் நமக்கு கரும்புலேருந்து தான் கிடைக்குது என்றார். சொல்லுங்கள், வெல்லம் தயாராவதை பார்த்துருக்கீங்களா என்றவர். சரி, சக்கரை தயப்பு தயாராவதை யாராவது பார்த்துருக்கீங்களா என்றார். யாரும் பார்க்கல தானே. சரி, நாம் நேரில் போய் அடுத்த வாரம் பார்க்கலாமா என்ற கஸ்தூரி டீச்சர் என்ன முழிக்கிறீங்க, நம்ம அடுத்த வாரம் மூங்கில் திருப்பட்ட சக்கர ஆலைக்கு பள்ளி சுற்றுலா போகிறோம் என்றார். மந்திர கம்பளம் அந்த 7 நாட்கள். பொதுவாக மூரார்பாது தாண்டி நமக்கு அந்த வயதில் போய்க்கிடம் என்றால் அது கள்ளக்குறிச்சி தான். அதுவும் அம்மாடன் அப்படி போய் அவர் வாங்கும் பொருட்களின் சுமை தூக்கியாக இப்படி மீண்டும் மூரார்பாது வந்து விடுவோம். சுற்றுலா என்பதெல்லாம் ஒரு பெரிய கனவு நமக்கு அப்போது. இதோ இப்போது வந்துவிட்டது. இன்னும் 7 நாள் போனால் சுற்றுலா நாள். பள்ளி முடிந்து வீட்டுக்கு போய் அம்மாவிடம் எல்லாம் விவரித்து முடிக்கையில், சரி இதுக்கு பணம் எவ்வளவு கட்டணும் என்றார். 5 ரூபான்னு சொன்னாங்கம்மா என்ற பொழுது, டே நீ சின்ன பையன், உஷாராக போய் உஷாராக வரமாட்டேன், அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்கிற ஆலைங்க, ஆபத்து அதிகமாக இருக்கும் என மறுத்து விட்டார். இல்லைம்மா, காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 4 மணிக்கெலாம் வந்துடலாமா என கெஞ்சினேன். என்றார் என் அம்மா. இன்னும் 5 நாட்கள். பின்னர் தாத்தியின் மூலம் அம்மாவை சரி செய்து ஒரு வழியை என் பெயரையும் பதிவு செய்தேன். இன்னும் 3 நாட்கள். கனவில் ஒரு மந்திர கம்பளம் எங்கள் முன் வந்து நிற்பது போலவும், அதில் நான், ஹசன் முகமது உட்பட நண்பர்கள் மந்திர கம்பளம் ஏறி உல்லாச சுற்றுலா பயணம் பரப்பது போலவும் கனவு கண்டேன். இன்னும் ஒரு நாள் என அந்த நாளும் முடிய கிளம்பினோம். எப்படி எந்த நேரம் மூரார்பாதிலிருந்து கிளம்பினோம் என்பது நினைவில் இல்லை என்றாலும், காலை 1-8 மணி வாக்கில் மூங்கில் துறைப்பட்டு சேர்ந்ததும் ஆலையின் மேற்கு பக்கம் ஒரு ஆறும் அதில் மிதமான நீர் ஓடியதும் அந்த சிறுவயதில் நண்பர்கள் ஆனந்த குழியில் போட்டதும் நினைவில் உள்ளது. காலை உணவு முடித்து ஆலைக்கு அழைத்து செல்லப்பட்டோம். ஆலையின் வெளியே மிக நீண்ட வரிசையில் கரும்பு டிராக்டர்களும் லாரிகளும் காத்திருந்தன. 2 மாணவர்கள் ஒரு ஜோடி என மற்றவர் கரம்பிடிக்க, மற்றவர் கரம்பிடித்து இரட்டை வரிசையாக ஆலையின் பிரதான வாயில் எங்களை உள்ளே இழுத்து கொண்டது. டேய் என்னடா இது, நம்ம லாரியிலேருந்து ஒரு கரும்பு பிடுங்க, என்ன கஷ்டப்படுறோம், இதை பாறேன், ஒரே நேரத்தில் எவ்வளவு கரும்பு இந்த மிஷின் தூக்கி போடுது. அப்படி தூக்கி போடப்பட்ட கரும்புகளை குறுக்கு நெருக்கி இறுகிய தழும்பு திலடுகள் மேலும் மேலும் வெட்டி வெட்டி அதை இன்னும் சிறுசாக்கின. அந்த சிறுசான கரும்புகள் ஒரு இரும்பு நகர்வு பாலம் மூலம் மொழியாக அரவை மிஷின் அகன்ற வாய்க்குள் போக, ஒரு பக்கம் கரும்பு சாரும் ஒரு பக்கம் சக்கையும் வெளியேறியது. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள இந்த கரும்பு சக்கை மூலமாக நமக்கு, இங்கே பாருங்கள், இங்கே உள்ள இந்த கரும்பு சாறு மூலமாக நமக்கு, இங்கே பாருங்கள், இங்கே உள்ள இந்த கரும்பு சாரின் பாகு மூலமாக நமக்கு, இங்கே பாருங்கள், இங்குள்ள இந்த பாகினை நம்ம குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நேரம் சூடுவிட்டதன் மூலமாக நமக்கு சர்க்கரை கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், கிடைத்த சர்க்கரையை சுத்தம் செய்யும் நடைமுறை. இங்கே பாருங்கள், சுத்தம் செய்த சர்க்கரையானது பேக்கிங் செய்யும் முறை. டே சர்க்கரை கொஞ்சம் கெடுடா, சாப்பிட்டு பார்ப்போம் என எங்களுக்குள் கிசு கிசுத்து கொண்ட நேரம். என்ன, சர்க்கரையை பார்த்து விடணும்னு சாப்பிடணும்னு தோணுதா என ஒரு பெரிய படியில் அள்ளி எங்கள் பக்கமாக கொண்டு வரப்பட்ட கை நிறுதியை அள்ளி கொண்டோம். பின்னர் அப்படி கட்டப்பட்ட சர்க்கரை மூட்டைகள் ஒரு ஓடும் பெல்ட் மூலமாக வரிசையாக கடத்தப்பட்டு ஓரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. பின்னர் இதுவே முறைப்படுத்தப்பட்டு நமக்கு அரசு மூலமாக ரேஷனில் தரப்படுகிறது என்றும் பாடம் எடுத்தவர்கள். வேளாண்மை பணப்பயிரில் மிக முக்கியமான மற்றும் மேன்மையான இடம் பிடித்துள்ள பயிர் கரும்பாகும். கரும்பு வேளாண்மையில் வேலை அதிகம். தண்ணீரும் நன்சை நிலமும் இருந்து கரும்பினை விளைவித்து அதற்கு வெட்டு ஆணை பெற்று ஆலைக்கு அனுப்பி பணமிட்டுதல் என்பது சாதாரண காரியமில்லை. வேளாண் செலவு, ஆள் கூலி, வெட்டு கூலி, வண்டு கூலி, தரகர்கள் கூலி என கடக்க வேண்டிய தூரம் மிக மிக அதிகம். சில நேரங்களில் விவசாயிகளுக்கு வெட்டு ஆணை கிடைக்காது. கரும்பினை பருவத்தே வெட்டி எடுக்க வேண்டும். நாட்கள் தவறினால் கரும்பு முற்றி பூ வைத்து சக்கையாகிவிடும். அப்படி சக்கையான கரும்பானது எடை குறைவாகவே இருக்கும். எடை எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவு நட்டமாகிவிடும். சில நேரங்களில் நாம் கண்டிருப்போம், தான் வளர்த்த கரும்பினை தோட்டமாக ஒரு விவசாயி தீயிட்டு கொளுத்துவதை கண்டிருப்போம். காரணம், வெட்டு கூலி வண்டு கூலிக்கு கூட அந்த நேரத்தில் கரும்பு விலை போகாததாக இருக்கும். கரும்பு நமக்கு எல்லா நேரங்களிலும் இனிக்கிறது, ஆனால் விளைவித்த விவசாயிக்கு சில நேரங்களில் கசப்பாகி விடுகிறது என்று முடித்தார் கஸ்தூரி டீச்சர். சொல்லுங்க, இனிமேல் கரும்பு டிராக்டர் லாரியிலிருந்து கரும்பு பிடுங்குவீங்களா? மாட்டோம் டீச்சர் என்றும். 2025 ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை. மூரார்பாது கள்ளக்குறிச்சி பிரதான சாலை. சாலை மிக மிக மாறிவிட்டது. நமக்கு 50 வகையாகிவிட்டது. தூரத்தில் வண்டி வருகின்ற ஒரு ஓசையுடன் ஒரு டிராக்டர் வருகின்ற ஓசை கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தபோது 2 இளைஞர்கள் கையில் வைத்திருந்த கைபேசியில் மூழ்கியிருந்தார்கள். அவர்களால் வருவது கரும்பு டிராக்டராக இருந்தாலும் அதற்கு ஒன்றும் ஆபத்தில்லை என உணர்ந்தேன். வருவது கரும்பு டிராக்டராக இருந்தால் டிராக்டரை நிறுத்தி ஒரு கட்டு கரும்பு வாங்கி சாப்பிட வேண்டும் என காத்திருந்தேன். சப்தம் பெரிதாகிக் கொண்டே வந்தது. மூரார்பது மைஸ்கிரீன் அட்மின் மற்றும் டீம்.